الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. وقال الله تعالى أيضا قالوا إنما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا. صدق الله. وقال نبينا صلى الله عليه وسلم إن الحلال بين وإن الحرام بين وبينهما مشتبهات لا يعلمهن كثير من الناس إلى آخر الحديث أو كما قال عليه السلام. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் அல்லாஹ் ஒருவனின் மீதே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்தோர்கள், துயர்ந்தோர்கள் அனைவர்கள் மீதிலும் உரித்தாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹுவின் உயர்ந்த கடமைகளில் ஒன்றான ஜுமாவை நிறைவு செய்வதற்காக வேண்டி அவனின் தூய இல்லமாம் பள்ளி வாயிலுக்கு வருகை தந்திருக்கும் அன்பு சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு உலகில் வாழுகின்ற எல்லா படைப்புகளுக்கும் அந்த படைப்புகளின் வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் முறைகளை அல்லாஹ் அறிமுகம் செய்திருக்கிறான். அது உலகின் எந்த பாகத்தில் வாழக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த மனிதனுக்கு உதவிக்காக அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மிருகங்களாக இருந்தாலும் சரி, ஏனைய வஸ்துக்களாக இருந்தாலும் சரி, அதுபோல காடுகளிலே வனாந்தரங்களிலே உலகின் எந்த மூலைகளில் வாழக்கூடிய பறவைகள் பட்சிகள் ஊர்வனங்கள் மிருகங்கள் எந்த உயிரூட்டப்பட்ட படைப்பாக இருந்தாலும் சரி, அவைகளின் வாழ்வாதாரத்தின் தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவைகளுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அவைகளை அல்லாஹ் அறிமுகம் செய்து கொடுத்திருக்கிறான். இந்த அடிப்படையில் மனிதர்களாகிய நாமும் உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வதற்காக வாழ்க்கையினுடைய முறைகளோடு இணைத்து இந்த சந்தோஷமான வாழ்க்கையின் பங்குதாரியாக இருக்கக்கூடிய சில அம்சங்களை அல்லாஹு தஆலா குர்ஆனின் ஊடாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக நமக்கு அல்லாஹ் விளங்கி இருக்கிறான். அப்படி மனிதர்கள் எல்லோரும், எல்லா இனத்தவர்களும், எல்லா நிறத்தவர்களும், உலகில் வாழுகின்ற எல்லா நாட்டவர்களும் உலகில் வியாபாரம் என்ற ஒன்றோடு தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். எனினும் இது மனித வாழ்க்கையின் மிக அடிப்படை அம்சமான ஒன்று என்பதால் அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களில் பல விடயங்களோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் அந்த வியாபாரத்தை பேசுகிறான். அல்லாஹ் ஒரு இடத்திலே யஹூதிகள், நசாராக்கள், அதுபோன்று முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வினுடைய கடமைகளும் கட்டளைகளும் நபிமார்களின் ஊடாக சொல்லப்படும் போது அவர்கள் ஏற்காமல் தர்க்கித்து நபிமார்களை கொலை செய்து நபிமார்களுடைய விடயத்தில் அடாவடித்தனமாக நடந்து கொள்ளும் போது அல்லாஹு தஆலா குர்ஆனில் சில இடங்களில் சொல்லுகிறான், அவர்களின் வியாபாரங்கள் நஷ்டமாகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே மனித வாழ்க்கையின் அடிப்படை முக்கிய அம்சமான ஈமானியத்தான விடயத்தில் மனிதன் புறக்கணிக்கும் போது கூட அந்த ஈமானியத்தை மனிதன் அடைந்து கொள்ளாமல் விடுவது, ஆகரத்துடைய அடிப்படை அம்சமாக உயர்ந்த சுவனத்தில் மனிதன் நுழைவதற்கான அடிப்படை அம்சமாக இருக்கின்ற அந்த ஈமானை அல்லாஹு தஆலா அதிலே மனிதர்கள் கவனம் செலுத்தாமல் இருப்பது, அந்த ஈமானிலே மனிதர்கள் தங்களுடைய லட்சியமான அந்த ஈமானை இழந்து விடுவதை அல்லாஹு தஆலா வியாபாரத்தோடு இணைத்து அல்லாஹ் சொல்லுகிறான். இது போன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தில் நிலை பெற வேண்டும் என்பதற்காக அவ்வப்போது ஏற்படுகின்ற உயிர் தியாகங்களோடு இணைத்து அல்லாஹு தஆலா இன்னும் இடத்திலே சொல்லும் போது ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சிக்கும் மின் அதாபின் அலீம் நான் உங்களுக்கு ஒரு அழகிய வியாபாரத்தை சொல்லி தரட்டா, அதுதான் ஈமான் கொள்வது, அல்லாஹ்வின் புனித பாதையில் இன்னுயிர் நீப்பதற்காக நீங்கள் போராடுவது என்று அல்லாஹு தஆலா இஸ்லாத்தோடு தொடர்படுத்தியும் அந்த இஸ்லாத்தை பாதுகாப்பும் அறப்போரோடு தொடர்படுத்தியும் அல்லாஹு தஆலா வியாபாரத்தை பேசுகிறான். இன்னும் பல இடங்களிலே இப்படியாக அல்லாஹ் வியாபாரத்தை பற்றி பல்வேறு அடிப்படைகளிலே அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். இன்னும் இடத்தில் கூட அல்லாஹ் சொல்லும் பொழுது மோமின்கள், மோமின்களோடு சம்பந்தப்பட்ட ஈமான், அவர்களுடைய இபாதத்துகள், அதனால் அவர்கள் அடையவிருக்கின்ற சொர்க்கம் என்ற நான்கு கருப்பொருள் அல்லாஹு தஆலா பேசும் பொழுது கூட மோமின்கள் ஆகிய அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வோடு தொடர்புள்ள ஈமான்தாரிகள், அவர்கள் அழகான வியாபாரம் செய்து கொண்டார்கள் என்று அல்லாஹு தஆலா வியாபாரம், வியாபாரம் தொழில் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக இந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, வியாபாரம் என்பது அது முஸ்லிம்களோடு மிகவும் நெருக்கமான ஒன்றாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். உலகில் வியாபாரிகளின் முன்னோடிகளாக, வியாபாரத்தின் முன்னோடியாக, வியாபாரத்தினுடைய வணிகத்துறையின் முன்னோடியாக அல்லாஹ் உலகில் நாலா புறங்களிலும் அல்லாஹ் முஸ்லிம்களையே நியமனம் செய்திருந்ததை நாம் வரலாறுகள் ஊடாக காணுகிறோம். ஏன் நமது நாட்டில் கூட இஸ்லாம் தோன்றிய வரலாறுகளின் பின்னணிகளை நாம் பார்க்கும் போது வியாபார நோக்கோடு வந்து வியாபாரத்தில் தூய்மையை கையாண்ட, அதாவது அரேபிய தீபகற்பத்தின் அரபிகளால் தான் நமது இந்த தீவிலே இஸ்லாம் பரவியதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். அதுபோன்று உலகத்தில் முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய ஒரு காலத்திலே இன்றிலிருந்து 40 ஆண்டுகளுக்கு முன்னால் முழுமையாகவே இஸ்லாமிய நாடாக இருந்த இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் கூட அரேபியர்கள் வியாபார நோக்கங்களுக்காக வியாபாரத்தில் இஸ்லாம் சொல்லுகின்ற நுணுக்கமான நன்முறைகளை கையாண்டதன் ஊடாக முழு 100% முஸ்லீம்களை கொண்ட அதிசரிவான முஸ்லீம் நாடாக உலகத்தில் ஒரு காலத்தில் பெயர் பெற்றதாக இந்தோனேஷியா இருந்திருக்கிறது. இன்றும் கூட அதிகமான முஸ்லீம்கள் வாழுகிறார்கள். ஆனால் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லீம்கள் அங்கு பறிபோய் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக அன்பார்ந்தவர்களே, இப்படியாக உலகின் எந்த திசைகளை நாம் எடுத்து பார்த்தாலும் அங்கெல்லாம் வியாபாரம் என்ற ஒன்றோடு முஸ்லீம்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, இன்றைய நம்முடைய தலைப்பும் காலத்தினுடைய தேவையாக இருப்பதன் அடிப்படையிலும் வியாபாரம் என்றால் என்ன, அதை இஸ்லாம் எப்படி செய்யும்படியாக நமக்கு சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, வியாபாரம் என்பது அது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கோணங்களிலும் ஒன்றரை கலந்திருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஒரு மூமின் வீடு கட்ட நினைத்தாலும், ஒரு திருமணம் செய்து அதிலே தன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையின் செழிப்புகளை பார்ப்பதாக இருந்தாலும், அல்லது வளர்ந்து வருகின்ற தன்னுடைய பிள்ளைகள் நல்ல கல்விமானாக மாறி சமூகத்தில் ஒரு சீர்திருத்த மனிதனாக, ஒரு நல்ல செல்வந்த மனிதனாக, அல்லது நல்ல படிப்பாளியாக சமூகத்தை வழிநடத்துகின்ற நடத்துனாக, இப்படி உலகில் மனிதர்கள் விரும்புகின்ற என்ன நற்பண்புகள், என்ன நற்காரியங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதிலெல்லாம் என்னுடைய பிள்ளை நல்ல பிள்ளையாக வர வேண்டும் என்று ஆரம்ப சிறு பராயத்தில் இருந்து இளமை காலம் வரை நாம் அந்த பிள்ளைக்காக, பாடசாலையுடைய தேவைகளுக்காக, கல்வியினுடைய தேவைகளுக்காக நாம் இவைகளை எல்லாம் செலவு செய்கிறோமோ அவைகளெல்லாம் வியாபாரத்தோடு தேங்கி இருக்கிறது என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, வியாபாரம் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு இபாதத்தாக இருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரிகள் என்றால் யார், அவர்கள் சமூகத்தில் எப்படிப்பட்டவர்கள் என்று வியாபாரிகளை அறிமுகம் செய்யும் போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்திலே வியாபாரிகளின் முக்கியத்துவத்தை, சமூகத்திலே வியாபாரத்தின் முக்கியத்துவத்தை மிக உயர்ந்ததாக ஓங்க பேசியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தாஜிருல் அமீனு ஸதூக், உண்மை பேசி நம்பிக்கையாக நடக்கின்ற ஒரு வியாபாரி, அல்லாஹ்விற்கு மிக நெருக்கம் பெற்ற உண்மையாளர்களோடும், இறை போரிலே தன் உயிர் நீத்த மரண தியாகிகளோடும், அதேபோல் அல்லாஹ்வுடைய அமல்களை நிறைவு செய்த சாலிஹீன்கள் என்று சொல்லக்கூடிய நல்லடியார்களோடும் நாளை கியாமத்தில் இருப்பார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரி உண்மையாளராக இருந்து நேர்மையானவராக, நீதியானவராக, வியாபாரத்தில் என்னென்ன முறைகளை எல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் கையாளும்படியாக சொல்லுகிறதோ அது யாரோடு நாம் வியாபாரம் செய்தாலும் சரி. அதிகமானவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமோடு வியாபாரம் செய்யும் போது மட்டும்தான் குர்ஆனும் ஹதீஸும் கையில் இருக்க வேண்டும், ஒரு அந்நிய மனிதனோடு வியாபாரம் செய்யும் பொழுது அதை வீசிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, முன்னாலே அல்லாவிடத்தில் இல்லாத ஒன்று என்று சொல்லுவார்கள் உலமாக்கள். சீசன் அல்லாஹ் எல்லா காலத்திலும் எல்லோருக்கும் உணவளிக்கின்றான். எல்லா காலத்திலும் எல்லா பசுக்களுக்கும் அல்லாஹ் உணவளிக்கின்றான். வறண்ட காலத்திலும் மிருகங்களுக்கு அல்லாஹ் உணவளிக்கின்றான். பசுமையான அந்த அந்த ரபியுலில் காலத்திலும் அல்லாஹு தஆலா உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளுக்கும் ரிஸ்க் அளிக்கிறான். இருந்தாலும் அன்பார்ந்தவர்களே, உலக நடைமுறைகளில் ஒன்றாக இருக்கிறது, நாம் முன்னோக்கி இருக்கின்ற காலங்களிலே அதிகமான முஸ்லீம்கள் வியாபாரங்களிலே ஈடுபடுவார்கள். வழிப்போக்கான இடங்களிலே வியாபாரம், அதாவது பேமெண்ட் வியாபாரங்கள், அதில் இருந்து அன்பார்ந்தவர்களே தங்கத்தில் இருந்து அனைத்து வியாபாரங்களும் களைகட்டி நிற்கின்ற காலமாக நம்முடைய முஸ்லீம்கள் நினைக்கிறார்கள். இந்த காலத்திலே பல்வேறுபட்ட டாக்கெட்டுகளை தன்னுடைய வாழ்க்கையில் அடைவதற்காக பலர்கள் வியாபாரம் செய்வார்கள். ஒரு திருமணமா, அது சித்திரை முடியட்டும் என்பார்கள். வீடு கட்டி அரை குறையாக இருக்கிறதா, அது சித்திரை முடியட்டும் என்பார்கள். வீடுகள் எல்லாம் கட்டி இப்பொழுது ஒரு சிலப்பை போட வேண்டும் என்றாலும் சித்திரை முடியட்டும் என்பார்கள். அவ்வளவு அலாதியான நம்பிக்கை பொதுவாக அதிகமான வியாபாரிகளிடத்திலே இந்த சித்திரையின் மீது இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, இந்த ரிசுக்குகளை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யாருடைய கையினால், யாருடைய உழைப்பினால், யாருடைய சேமிப்பினால், யாருடைய சேகரிப்பினால் அல்லாஹு தஆலா தருகிறான் என்றால் அது அந்நிய மக்களோடு தான் இருக்கிறது. நாம் மேலே சொன்னது போல நம்முடைய ஊராதியர்கள் அரேபியர்கள் இந்த நாட்டிற்கு வந்து நடந்து கொண்ட வியாபாரத்தின் அணுகுமுறைகளும், இந்தோனேஷியா போன்ற நாடுகளிலே அதாவது அரேபிய மக்கள் நடந்து கொண்ட வியாபாரத்தினுடைய அடிப்படைகளும் நாம் பார்க்கும் பொழுது உலகத்தில் இஸ்லாம் வியாபிப்பதற்கும் இஸ்லாம் உலகெல்லாம் பரவுவதற்கும் வியாபாரம் ஒரு அடிப்படை காரணியாக இருந்திருக்கிறது. ஆனால் அந்த பாதையில் இருந்து இன்று நம்முடைய முஸ்லீம்கள் அதிவேகமாக விலகிக் கொண்டு செல்வதை நாம் பார்க்கலாம். ஏமாற்றம், பொய் பேசுவது, உண்மைக்கு மாறாக நடப்பது, நேர்மையற்ற தன்மை, அமானியத்தை பாதுகாக்காமல் இருப்பது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வியாபாரங்களிலே ஒன்றரை கலந்திருக்கிறது. சில விடயங்களை நம்முடைய முஸ்லீம்கள் இது ஒரு தவறாக, இது ஒரு குற்றமாக கருதுவதில்லை. அன்பார்ந்தவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து வியாபாரத்தை படித்த சஹாபாக்கள் வியாபாரத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு சொற்களை கொண்ட ஒரே வார்த்தையை அந்த வேளாண் குலபா ராசிதீன்கள் இருந்து அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் எப்படி பின்பற்றி நடந்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹஸ்ஸனா ஃபலைஸ மின்னா, எங்களில் யார் மோசடியாக நடந்து கொள்வாரோ வியாபாரத்தில். ஒவ்வொரு வியாபாரத்திலும் ஒவ்வொரு விதமான மோசடிகள் இருக்கிறது. இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு ரூபாய் பெறுமதியான ஊசியில் இருந்து தங்கம் மாணிக்கம் போன்ற மிக விலை மதிப்புள்ள பெறுமதியான அந்த பொருட்கள் வரை மோசடிகள் விதம் விதமாக நடப்பதை இன்று நாம் காணலாம். அதில் உள்ள அனைத்து மோசடிகளையும் ஒட்டுமொத்தமாக சுருக்கி ரத்தின சுருக்கமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹஸ்ஸனா ஃபலைஸ மின்னா, எங்களிலே யார் மோசடி உள்ளவராக இருக்கிறாரோ, எங்களிலே வியாபாரத்திலே மோசடியாக நடந்து கொள்கிறாரோ, சதி செய்கிறாரோ, வியாபாரத்திலே மோசடியாக நடப்பவர் எங்களை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் என்றால் அவன் இஸ்லாத்தை சார்ந்தவன் அல்ல, அவன் இஸ்லாமியுடைய விழுமியங்களை பேணக்கூடியவன் அல்ல, அவன் இஸ்லாத்திற்கென்று இருக்கக்கூடிய உன்னதமான உயர்ந்த பண்பாடுகளை நேசிக்கக்கூடியவன் அல்ல. ஆக அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமியன் இஸ்லாத்தினுடைய பண்புகளுக்கு வெளியில் நின்று சம்பாதிக்கும் அந்த சம்பாதிப்பினால் ஒரு நாளும் அந்த முஸ்லிமுக்கு நிம்மதி கிடைக்கப் போவதில்லை என்பதை எல்லாம் ரத்ன சுருக்கமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொன்னார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே வரக்கூடிய வியாபாரத்தினுடைய பாடத்தினுடைய ஒரு தொடரிலே ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறார்கள். அந்த ஹதீஸுக்கு கீழாலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய வியாபார முறைகளை எல்லாம் படித்துக் கொண்ட அருமை சஹாபாக்கள் முதல் முதலாக ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே வியாபாரங்களை பசார்களிலே வியாபாரம் எப்படி நடக்கிறது, முஸ்லீம்கள் வியாபாரத்திலே முறையாக நடக்கிறார்களா, முஸ்லீம்கள் வியாபாரம் செய்யும் பொழுது சொல்லப்பட்ட விதத்திலே வியாபாரங்கள் நடைபெறுகிறதா என்பதையெல்லாம் கண்காணிப்பதற்காக கண்காணிப்பு குழுக்கள் நியமிக்கப்பட்டது. அதற்கு பின்னால் அது வளர்ச்சி அடைந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில், ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில், அதுக்கு பிறகு பின்னால் உள்ள நீண்ட காலங்கள் ஹலீபாக்களாக உலகத்தில் வாழ்ந்த முஸ்லீம்களுடைய காலங்களில் எல்லாம் பசார்களை அவதானிப்பதற்காக, பசார்களை கண்காணிப்பதற்காக, வியாபாரங்கள் எப்படி நடக்கிறது, அது ஒரு அந்நியனோடு நடந்தாலும் சரி, அது ஒரு இஸ்லாமியனோடு நடந்தாலும் சரி, அது ஊசியிலிருந்து தங்கம் வரை மிக நுணுக்கமாக கவனிக்கப்பட்டது. அந்த காலத்திலேதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூட பசார்களுக்கு சென்றால் அங்கே தானியங்கள் வைக்கப்பட்டிருந்தால்
அதாவது கோதுமை, அரிசி, மிளகு இது போன்ற தானியங்கள் வைக்கப்பட்டிருந்தால், அந்த தானியங்களுக்குள்ளே தன்னுடைய அணிந்திருக்கக்கூடிய ஆடையும் கமிழ் சென்ற அந்த சட்டையை சேட்டை அதை உயர்த்தி, அந்த ஜுப்பாவுடைய கைப்பாகத்தின் துணிகளை உயர்த்தி, தன்னுடைய கை எட்டு வரை அந்த தானிய குவியல் அடங்கி இருக்கக்கூடிய அந்த வேக்குக்குள்ளோ அல்லது தானியம் குவிக்கப்பட்ட இடத்துக்குள்ளோ கையை விட்டு பார்ப்பார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி விட்டு பார்க்கும் பொழுது அடியிலே ஈரமான பொருளும் மேலால் காய்ந்த பொருளும் போடப்பட்டிருந்த ஒரு மனிதனுக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சாட்டையினால் அடி கொடுத்தார்கள் என்றெல்லாம் நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். ஆக அன்பார்ந்தவர்களே, அப்படியெல்லாம் உலகத்தில் வியாபாரத்தை ஒரு அதி உன்னதமான அல்லாஹ்வின் திருப்தி தேடிய விவாதத்தாக செய்தவர்கள் தான் முஸ்லீம்கள். ஆனால் இன்று அன்பார்ந்தவர்களே, அதிலிருந்து ரொம்ப வெகு தூரம் விலகி இருக்கிறார்கள் முஸ்லீம்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலான் அவர்கள் தன்னுடைய அருமை மகன் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலான் அவர்களை ஈராக் நாட்டிற்கு அனுப்பினார்கள். அனுப்பி சொன்னார்கள், அங்கிருக்கக்கூடிய கவர்னர், அந்த பகுதியை ஆட்சி செய்கின்ற மனிதர், அவர் சேர்த்து வைத்திருக்கும் முஸ்லீம்களின் பைத்துல் மால் என்ற முஸ்லீம்களின் நிதியத்திற்கு சேர வேண்டிய பணங்கள் எல்லாம் அங்கே சேமிக்கப்பட்டிருக்கிறதே, அவைகளை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று ஹலீபாவாக இருக்கின்ற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மகன் அப்துல் ரஹ்மானை அனுப்பி வைத்தார்கள். அங்கு சென்றார்கள். அங்கு அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். அவர்களிடத்திலே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த பணங்கள் எல்லாம் கொண்டு செல்லப்பட போகிறது என்று சொல்லி சொன்ன உடனேயே அவர்கள் சொன்னார்கள், அதாவது இந்த பணத்தை நீங்கள் பணமாக கொண்டு செல்லாமல் ஈராக் பிரதேசத்திலே ஒரு வகையான துணி இருக்கிறது, அந்த துணி அதாவது நம்முடைய மதீனா மக்கா போன்ற பிரதேசங்களிலே எந்த விலை உயர்ந்ததாக அதாவது டிமாண்டாக கிராக்கியாக இருக்கிறது, அதனாலே நீங்கள் இங்கிருந்து அந்த துணிகளை கொண்டு சென்றால் அங்கு இந்த பணத்தினுடைய பாதுகாப்பாகவும் இருக்கும், அதுபோன்று உங்களுக்கும் இலாபங்களை அடைந்து கொள்ளலாம், அந்த பணத்திற்கு நீங்கள் பொறுப்பாக அமானிதமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனேயே அதை ஆரம்பத்திலே மறுத்த அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கடைசியிலே சிந்தித்து பார்த்தார்கள், பணத்தை பணமாக கொண்டு செல்லும் பொழுது வழிகளிலே பயன் இருக்கிறதே, வழிப்போக்கர்கள் சரியாக நம்மோடு நடந்து கொள்ளாமல் இருந்தால் இந்த பணம் அநியாயமாக யாருடைய கொள்ளை கோசியுடைய கையிலே மாட்டிவிடுமே என்பதற்காக அவைகளை எல்லாம் துணிகளாக ஆக்கி, அதாவது அங்கிருக்கக்கூடிய விலை உயர்ந்த துணிகளை வாங்கிக் கொண்டு அவர்கள் அந்த புடவை வியாபாரத்திற்காக தயாரானார்கள். அதை கொண்டு வந்து மதீனாவிலே மிகப்பெரிய விலைக்கு அதை விற்றார்கள். உடனடியாக அதில் பணங்கள் பைத்துல் மாலுக்கு கொடுக்கப்பட்டது. கொஞ்ச நாட்களுக்கு பின்னாலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுக்கு மெது மெதுவாக செய்தி ஒன்று கசிந்து வந்தது, உங்களுடைய மகன் அப்துல் ரஹ்மான் பைத்துல் மாலுடைய பணங்களை வெறும் பணமாக கொண்டு வரவில்லை, அவர் அவைகளை எல்லாம் வியாபார நோக்கோடு துணிகளாக கொண்டு வந்தார், எனவே அதிலே பெரிய இலாபங்களை அவர் ஈட்டிவிட்டார் என்ற உடனேயே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் கொதித்தெழுந்தார்கள். சொன்னார்கள், ஒரு பணத்தை எப்படி கொடுக்கப்படுகிறதோ அப்படித்தான் அது வாங்கியவிடத்திலே கொடுக்கப்பட வேண்டும், அந்த பணத்துக்கு உரித்தானுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய அனுமதியை பெறாமல் அவர் வியாபாரத்தில் ஈடுபட்டது கூடாது என்ற உடனேயே அன்றைய காலத்தில் இருந்த மிகப்பெரிய முக்திமார்கள் எல்லாம் சொன்னார்கள், அதாவது வியாபார முறையில் இது ஒரு வகையாக அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது என்றாலும் கூட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் இதற்கு அனுமதி கொடுத்தால் பின்னால் வருகின்ற மக்கள் எல்லோரும் அனுமதிக்கு வெளியிலே செய்து விடுவார்கள் என்று அவர் லாபமாக ஈட்டி அனைத்து பணங்களையும் திரும்ப பைத்துல் மாலுக்கு சேர்த்து விட்டார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, இப்படியெல்லாம் வியாபாரத்தின் அடிப்படை அம்சங்களை கட்டி காத்து தான் நம்முடைய கையிலே வியாபாரத்தை தந்திருக்கிறார்கள். இன்று நம்முடைய வியாபாரிகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பாருங்கள். ஒரு பொருளில் இருக்கக்கூடிய குறைகள், ஒரு பொருளில் இருக்கக்கூடிய அதனுடைய செயற்பாடுகள், அது பாதிக்கக்கூடிய கால எல்லைகள் எல்லாம் ஒழித்து மறைத்து யார் வியாபாரம் செய்வார்களோ, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ஒரு கூட்டத்தார்களை எழுப்புவான், அவர்கள் தங்களுடைய ஒரு பகுதிகள் சரிந்தவர்களாக காணப்படுவார்கள். எப்படி உலகத்திலே ஒரு மனிதனுக்கு நவுது பில்லாஹி மின்ஹா பார்சவாதம் வந்துவிட்டது என்றால், பெரலைஸ் வந்துவிட்டது என்றால் ஒரு பகுதி இழந்து விடுகிறார்களோ, அதுபோல கியாமத்துடைய நாளையிலே ஒரு பகுதி இழந்தவர்களாக வருவார்கள். அப்பொழுது இவர்கள் யார் என்று விசாரிக்கப்படும். இவர்கள்தான் பொருளிலே இருக்கக்கூடிய குறைகளை, அந்த குறைகள் தெரிந்திருந்தும், அது குறை என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தும் இந்த குறைகளை அந்த பொருள் மீது சொல்லப்பட்டால் அதனுடைய விலை குறைக்கப்படும் என்பதற்காகவோ, அல்ல இந்த பொருள் வாங்கப்பட மாட்டாது என்பதற்காகவோ தன்னிடத்திலே வந்த வியாபாரிக்கு அந்த பொருளை மறைத்துவிட்ட வியாபாரி என்று நாளை கியாமத்திலே நாளையிலே சொல்லப்படும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, இங்கே 4 ரூபாய் கிடைத்து போகலாம், ஒரு சீசன்ல வருமானம் வந்து போகலாம், பாவனைக்கு தகுதியற்ற, பாவிப்பதற்கு முறையற்ற அந்த பொருளை இது வியாபார காலம், இது யாருக்கு எதை கொடுத்தாலும் வாங்கி சென்று விடுவார்கள், கேட்க மாட்டார்கள், பசார் அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் என்பதற்காக யாராவது போலியான பொருட்களை, பாவனைக்கு உதவாத பொருட்களை, காலங்கள் கடந்து போன பொருட்களை யாராவது விற்று அதிலே ஒரு மனிதன் நஷ்டமடைவானேயானால் அது அந்நிய மனிதனாக இருக்கட்டும், அது முஸ்லீமாக இருக்கட்டும், நாளை கியாமத்துடைய நாளையில் இவ்வளவு பெரிய நஷ்டவாளியாக நிற்பார். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனால் வியாபாரத்தின் முன்னோடிகள் நாம் தான், உலகத்திலே வியாபாரத்திற்கு வரைவிலக்கணம் சொல்லிக் கொடுத்தவர்கள் நாம் தான். அதனாலே வியாபாரத்தில் நாம் மிக கவனமாக நடக்க வேண்டும். பெரிய பெரிய வியாபாரிகள் எல்லாம் இன்று சமூகத்திலே சரிந்து விழுந்திருக்கிறார்கள். பெரும் பெரும் வீடுகளுக்கு சொந்தக்காரர்கள் அந்த வீட்டில் லைட் பில்லுகளை கட்ட முடியாமல் அவர்கள் யார் யாரிடத்திலோ அந்த லைட் பில்லை கட்டுவதற்காக பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இதனுடைய அடிப்படைகளையும் ஆழங்களையும் நாம் கிண்டி கேறி பார்த்தால் இவர்கள் வியாபாரங்களிலே மோசடி செய்திருக்கிறார்கள். இவர்கள் வியாபாரங்களிலே குர்ஆன் ஹதீஸை மீறி நடந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இஸ்லாமிய வரைமுறைகளுக்கு வெளியானே அவர்கள் வியாபாரம் செய்ததுடைய விளைவு அல்லாஹ் கொஞ்சம் விட்டு பிடித்தான். அன்பார்ந்தவர்களே, வீடானது வாகனமானது மக்களிடத்திலே செல்வாக்கோடு செழிப்போடு வாழ்ந்தார்கள். அதனுடைய விளைவுகள் என்னவாகிவிட்டது என்றால் அந்த வீடுகளை கூட்டி பெருக்குவதற்கு கூலி ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத அளவிற்கு அந்த வீட்டினுடைய ஓனர்கள் இன்று அந்த வீடுகளை தாங்களே கூட்டி பெருக்க வேண்டியிருக்கிறது. கல்லை கலட்டி சாப்பிட முடியாது, அங்கிருக்கக்கூடிய கூரைகளை கலட்டி சாப்பிட முடியாது. அன்பார்ந்தவர்களே, சாப்பாட்டிற்கும் வழியில்லாமல் பெரும் பெரும் வீடுகளுடைய சொந்தக்காரர்கள் இன்று நம்முடைய நாட்டில் பல பாகங்களில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வியாபாரத்தில் விட்ட பிழைகள் தான், அவர்கள் வியாபாரத்தில் ஏற்படுத்திக் கொண்ட குறைபாடுகள் தான். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே சீசன் வருகிறது என்பதற்காக நாட்டு பகுதிகளிலே இருந்து மக்கள் வருவார்கள். ஏமாந்தவர்கள், பொருட்களுடைய தகமைகளும் தரங்களும் தெரியாது இவர்களுக்கு, அதனால் எந்த பொருளையும் எந்த விலைக்கும் எப்படியும் விற்றுவிடலாம் என்று ஒரு மோமின் துணிச்சல் கொள்ள மாட்டார், அல்லாஹ்வுடைய நேசர் துணிச்சல் கொள்ள மாட்டார். இந்த வருமானத்தினூடாக என்னுடைய மனைவியுடைய ஹக்கு நிறைவேறப் போகிறது, இந்த வருமானத்தினூடாக என்னுடைய பிள்ளைகளுடைய பாடசாலை பணங்கள் கட்டப்பட போகிறது, இந்த வருமானத்தினூடாக நான் காலம் காலமாக அல்லாஹ்வை விக்ரி செய்கின்ற, அல்லாஹ்வை குர்ஆன் திலாவத் செய்கின்ற, அல்லாஹ்வுடைய மேலான வணக்கமான தொழுகையின் சுஜூதினூடாக செய்யப்பட வேண்டிய வீடுகளை நான் கட்டவிருக்கிறேன். எனவே நான் ஒரு மூமின் என்ற உணர்வோடு யார் வியாபாரம் செய்வார்களோ அவர்கள் யாரோடு எந்த காலத்தில் வியாபாரம் செய்தாலும் அவர்கள் அவதானமாக நடந்து கொள்வார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே வியாபாரத்திலே நாம் முறையாக இருக்க வேண்டும். உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், யார் வியாபாரத்திலே பேணுதல் இல்லாமல் நடந்து கொள்வார்களோ, அல்லாஹ்வுடைய தொடர்புகளை துண்டித்து வியாபாரம் செய்வார்களோ, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிநாட்டிலுக்கு வெளியிலே அது எப்படிப்பட்ட பெரிய வியாபாரமாக இருக்கட்டும், சின்ன வியாபாரமாக இருக்கட்டும், அது சட்டிவான வியாபாரமாக இருக்கட்டும், தேங்காய் மாங்காய் வியாபாரமாக இருக்கட்டும், அவருடைய வியாபாரத்தில் முறை பேணப்படவில்லை என்றால் அல்லாஹு தஆலா மரணத்திற்கு முன்னாலே மூன்று சோதனைகளை அல்லாஹ் அவர்களுக்கு உருவாக்குவான் என்று உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. ஒன்று, எந்த பிள்ளைகளுக்காக இவர் பொய் பேசி, அதாவது ஏமாற்றி பொருளை பித்தலாட்டம் செய்து பொருள்களை விற்று வியாபாரம் செய்து பணங்களை சேமித்தாரோ அந்த பிள்ளை இவருடைய வயோதிபத்தை அடைந்தால் அந்த பிள்ளை இவரை கவனிக்க மாட்டார்கள், அந்த பிள்ளை இந்த பெற்றோரை பாரமாக கருதுவார்கள். இவர்களுடைய கிளப்பருவம், இவர்களுடைய வயோதிபம், இவர்களுடைய முதுமை, இவர்களுடைய அறிவில்லா தனம், இவர் அறிவாளியாக நிமிர்ந்திருக்கும் பொழுது அவரை தன்னுடைய அருகில் வைத்துக் கொள்வதை கேவலமாக கருதுவார். எனவே பிரயோசனமற்ற பிள்ளைகளை அல்லாஹ் உண்டாக்குவான் என்று எழுதியிருக்கிறார்கள். இரண்டாவது, அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய மனைவி அந்திம வேளையிலே சிரமங்களும் கஷ்டங்களும் வரும் பொழுது, வியாபாரங்களிலே நொடிச்சு போகும் பொழுது, வியாபாரங்களிலே தளர்ந்து போகும் பொழுது, வியாபாரம் நஷ்டமடைந்து வீடுகளிலே தஞ்சம் புகும் பொழுது, எந்த மனைவிக்காக, எந்த மனைவியுடைய ஆடை அலங்காரங்களுக்காக, எந்த மனைவியினுடைய நிம்மதிக்காக, எந்த மனைவியுடைய சொகுசான பயணத்திற்காக, எந்த மனைவியுடைய சந்தோஷமான வாழ்க்கைக்காக வீடு கட்டிக்கொள்ளவெல்லாம் எந்த மனைவியின் திருப்தி தேடி இவர் அந்த பணங்களை சேமித்தாரோ, அந்த பணங்களின் நியாயமான கொடுக்க வாங்கல் நடக்கவில்லை, ஏமாற்றம் நடந்திருக்கிறது, பருவ காலங்கள் சீசன்கள் என்று வரும் பொழுது மோசடி செய்து வியாபாரம் செய்திருக்கிறார்கள், அதனுடைய விளைவு அல்லாஹு தஆலா அந்த வீட்டுக்குள்ளே வைத்து மனைவியின் ஊடாக பலவிதமான சோதனைகளை அல்லாஹ் உண்டாக்குவான். நவுது பில்லாஹி மின்ஹா, அதிலே ஒரு சோதனை தான் இவரை தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே தந்தை என்று அறிமுகப்படுத்துவதையும் அவள் கேவலமாக நினைப்பாள் என்று உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே வியாபாரம் என்பது வெறுமனே காசாக பணமாக காண்பதல்ல, பிள்ளையிடத்திலே சந்தோஷமாக மனைவியிடத்திலே நிம்மதியாக காண வேண்டியிருக்கிறது. மூணாவது எழுதியிருக்கிறார்கள், இவருடைய பணத்தை அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய உயர்ந்த மார்க்கம், அல்லாஹ்வுடைய உயர்ந்த தீன், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நிறைவேறும் எந்த வழிகளிலும் சந்தோஷமாக செலவழிக்கும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அவருக்கு வழங்க மாட்டான். நாம் பார்த்திருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே, பல செல்வந்தர்கள் ஜகாத்தை கொடுக்கிறார்கள், சதையிலே ஒரு துண்டு போவது போல இருக்கிறது. ஜகாத்தை கொடுக்கிறார்கள், கண்ணை கலட்டி கொடுப்பது போல இருக்கிறது. காசை கொடுப்பது கண்ணை கொடுப்பது போல இருக்கிறது. மனம் ரொம்ப கடினமாக இருக்கிறது. ஜகாத்துடைய காலம் ஏன் வந்தது என்று நினைக்கிறார்கள். இந்த ஜகாத்தை குறைத்துக் கொள்ள, இந்த ஜகாத்தை இடைநிறுத்திக் கொள்ள, இந்த ஜகாத்தை பிற்போட ஆயிரக்கணக்கான மசாலாக்களை நம்மிடத்திலே கேட்கிறார்கள். வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, இருக்கின்ற காணியில் ஒரு பகுதியை விட்டால் 5 வருடங்களில் ஜகாத்துகளை நிறைவேற்ற முடியும். ஆனால் அல்லாஹ் கல்வி கொடுக்கவில்லை. காரணம், காசு வந்த வழி சரியில்லை, பணம் வந்த அந்த இடம், அந்த முறை, அந்த அமைப்புகள் சரியில்லாதனால் பணம் போவது உயிர் போவது போல் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த நிலைமையை அல்லாஹ் உண்டாக்குவான் என்று உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அதிலே வியாபாரத்திலே நாம் நேர்மையாக நடக்க வேண்டும், நியாயமாக நடக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்துக்கு முன்னாலே 2 வகையான தொழில்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒன்று வியாபாரத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள், அடுத்தது ஆடுகளை மேய்ப்பதிலே தொடர்புடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வியாபாரத்தை பற்றி நன்கு விளங்கியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த வியாபாரத்தை பற்றி தெளிவாக இந்த உம்மத்திற்கு பல்வேறுபட்ட அடிப்படையில் எப்படியெல்லாம் வியாபாரம் செய்தால் வட்டியாகும், எப்படியெல்லாம் கொடுக்க வாங்கல் செய்தால் ஹராம் ஆகும், எப்படியான பண பரிமாற்றங்கள் வட்டியோடு தொடர்புள்ளது, வீதாசாரங்கள் எப்படி பேசப்பட வேண்டும், பணம் நம்மிடத்தில் இருக்கிறது, தொழில் இன்னொருவிடத்தில் இருக்கிறது. இன்று நாம் நம்முடைய நாட்டிலே அதிகமான செல்வந்தர்களுடைய வியாபாரங்களை நாம் கவனிக்கலாம். செல்வந்தர்களிடத்திலே பணம் இருக்கிறது, ஆனால் வியாபாரத்தினுடைய முறைகளும் தைரியங்களும் நுணுக்கங்களையும் அல்லாஹுத்தாலா ஒரு நடுத்தர வர்க்கத்திலே கொடுத்திருக்கிறான். அதனாலே அவர்கள் பணங்களை முதலீடு செய்கிறார்கள். அந்த உடல் பொருள் இவரிடத்திலிருந்தும், அதாவது உடலுடைய செலவுகள், உடலுடைய கஷ்டங்கள் எல்லாம் இன்னும் ஒரு மனிதனிடத்திலும் இருப்பதால் அங்கு நியாயமான முறைகள் கையாளப்படாமல் இருப்பதை நாம் காணலாம். அங்கே பொய் பேசுவது, ஏமாற்றுவது, இந்த பணங்களை முதலீடாக கொண்டு செல்லக்கூடிய அந்த நடுத்தர வர்க்க மனிதன் 2 தடவைகள் 3 தடவைகள் வியாபாரத்தில் ஈடுபடுகிறார். 4வது தடவை பார்க்கிறார், வெளிநாடுகளுக்கு நான் செல்கிறேன், இந்த பொருளை பற்றிய முழுமையான தெளிவும் அறிவும் என்னிடத்தில் இருக்கிறது. அவர் வெறுமனே பணத்தை தந்து வீட்டுக்குள்ளே ஏசியில் இருக்கிறார், வாகனத்திலே ஓடுகிறார். எனவே நான் இத்தனை சிரமப்பட்டு இவருக்கு இதனுடைய இவ்வளவு பெரிய பகுதியை லாபமாக கொடுக்க வேண்டுமா என்று 2 முறை 3 முறை 4வது முறை அங்கே மோசடி செய்யப்படுகிறது. பணம் பறிபோய்விட்டதாகவோ அல்லது பொருட்களுக்கான சரியான நியாய விலை கிடைக்கவில்லை என்பதாகவோ ஏமாற்றப்பட்டு அன்பார்ந்தவர்களே, எத்தனையோ செல்வந்தர்களுடைய பணங்களை நடுத்தர வர்க்கத்தினர் சுரண்டி அவர்கள் செல்வந்தர்களாக ஆகியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் கூட இந்த ஜகாத் பாரமாக இருக்கிறது. நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்வது பாரமாக இருக்கிறது. புதிதாக நான் ஒரு பயானிலே கேட்டேன், நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆலிம் அந்த பயானிலே சொன்னார், ஒருவர் போய் ஒருவரிடத்திலே ஒரு கிரிக்கெட் மேட்சுக்காக பணம் கேட்டிருக்கிறார், 3.5 லட்சம் ரூபாய்களை ஒரு காசோலையில் எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு காசோலையில் 5 ஏழை பிள்ளைகள் மக்தபிற்காக வேண்டி ஆடை இல்லை என்று அவருடைய வீட்டுக்கு கேட்டு ஒரு சாதாரண நடுத்தர ஆலிம் சென்றிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆடைகளுக்கெல்லாம் நாம் கொடுப்பதில்லை. இந்த மக்தபுடைய அலிபாத்தா படிப்பதற்கெல்லாம் நம்முடைய வீடுகளில் பணம் கொடுக்கப்பட மாட்டாது என்று அவர் திருப்பி அனுப்பியிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இவர்களுடைய பின்னணிகளையோ அல்லது பின்னால் இருக்கக்கூடிய நிகழ்வுகளையோ நாம் பார்த்தால் அன்பார்ந்தவர்களே, இந்த உலமாக்களுடைய கருத்துக்கள் மிக தெளிவாக நமக்கு விளங்குகிறது. வருமானம் எந்த வழியில் ஈட்டப்பட்டிருக்கிறது கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய உலமாக்கள் சொல்லுவது போல தங்கத்தை கொடுக்க முடியாவிட்டாலும் தங்கம் போல ஒரு வார்த்தையை சொல்லலாம். நம்முடைய வீடு தேடி வருகிறார்கள், நாம் ஒரு பெரிய வியாபாரி, நாம் ஒரு பெரிய முதலாளி, பலவிதமான தொழில்களில் ஈடுபடக்கூடிய தொழில் அதிபர் என்பதற்காக நமது வீடு தேடி வந்தால் அன்பார்ந்தவர்களே, தாராளமாக நம்முடைய மனதிலே இடம் இருக்க வேண்டும். அந்த மனது சொல்லும், என்னுடைய வருமானம் எப்படி இருக்கிறது. இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள், அன்பார்ந்தவர்களே, என்னுடைய பணத்தை நான் இதற்காக கொடுக்க கூடாது, ஏனென்றால் என்னுடைய பணம் வந்த வழி அது நஜீஸை பூசிக்கொண்டு வந்திருக்கிறது என்று பின்னாலே மனதிலே உளைச்சலோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் தௌபாவுடைய வாசகளை திறப்பானே, ஆனால் அவருடைய பணங்கள் எங்கு செலவழிக்கப்பட்டாலும் அதற்குரிய கூலிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அறியாமை காலத்திலோ, தெரியாதனாலோ, வழிகாட்டுவதற்கான சரியான வழிகாட்டிகள் இல்லாதனாலோ அவர்கள் ஆரம்பத்திலே பணங்களை தவறாக ஈட்டிருக்கலாம். அதற்கு பின்னாலே தெளிவு பெற்றார்கள், அந்த தொழில்களை விட்டுவிட்டார்கள், அந்த வருமானத்திலே வழிகளை அடைத்துக் கொண்டார்கள், வேறு நலமான வழிகளை தேடிக்கொண்டார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு தௌபாக்களை அல்லாஹ் நசீபாக்குவான். ஆக இப்படி உணர்வுள்ளவர்களும் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, எது எப்படியோ ஹலாலான வருமானத்தின் ஊடாக மட்டுமே இவர்களுக்கு உலகத்தில் எந்த பொருட்களில், எந்த பாகங்களில், எந்த இடங்களில், எந்த உறவுகளில் இருந்து தங்களுக்கு சந்தோஷம் வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த பகுதிகளில் இருந்தெல்லாம் சந்தோஷம் கிடைக்க அல்லாஹு தஆலா ஹலாலை காரணமாக்கி இருக்கிறான். அதற்கான அடிப்படை வியாபாரமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, வியாபாரத்தை அல்லாஹு தஆலா ஒரு அகலாக்குடைய நட்பன்புடைய இடமாகவும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஹதீஸிலே வருகிறதே முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாளையிலே மனிதர்களுடைய தராசில் ஆக உயர்ந்த இடத்தில் அமர்ந்து கொள்வது நற்குணம் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அன்பார்ந்தோலே, அந்த எல்லா கமல்களை விட உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற அந்த நற்குணம் வெளிப்படுகின்ற 90% பாகம் அல்லாஹ் வியாபாரத்தோடு வைத்திருக்கிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து ஒரு தடவை சொன்னார்கள், நீங்கள் ஒரு பொருளை வியாபாரம் செய்கிறீர்கள், ஒரு பொருளை கொடுக்கிறீர்கள், ஒரு பொருளை விற்கிறீர்கள், அந்த பொருளை ஒரு பெரும் லாபம் கிடைத்திருக்கிறது, அந்த லாபம் கிடைக்கும் போது உங்களுடைய உள்ளத்தில் எத்தனை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்பட்டிருக்கும், அத்துணை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அந்த பொருள் திரும்ப கொண்டு வரப்படும் பொழுது அது திரும்ப மீட்டு எடுக்கப்படும் பொருளாக இருந்து நீங்கள் மீட்டு எடுக்கிறீர்கள். எப்படி எடுக்கிறீர்கள் என்றால், ஆதாயம் கிடைக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் கூட உள்ளத்திலே குடிகொண்டிருந்ததோ அதே சந்தோஷத்தோடு அந்த பொருள் ரிட்டர்ன் பண்ணப்படுமையானால், ரிட்டர்ன் எடுத்துக் கொள்வீர்களானால், நாளை கியாமத்துடைய நாளையிலே தன்னுடைய நடு விரலையும் அதற்கு அருகில் இருக்கின்ற ஆள் காட்டி விரலையும் காட்டி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சொர்க்கத்தில் இப்படி இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு வியாபாரிக்கு அவ்வளவு பெரிய பஷாரத் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நற்குணம், ஒரே ஒரு நற்குணம், என்ன நற்குணம் கொண்டு போனது அவருடைய பாவனைக்கு உதவவில்லை, அல்லது சொல்லிக் கொடுக்கப்பட்டது போல அந்த பொருள் அமையவில்லை, அல்லது 2 நாட்களுக்கு மேலால் பாவிக்கலாம் என்று சொல்லப்பட்டது சில மணி நேரங்களிலேயே உடைந்து விட்டது, அது கொண்டு வரப்பட்டவுடனேயே மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆதாயம் கிடைத்ததை போல இன்முகத்தோடு அந்த பொருளை வாங்கி சென்றவிடத்திலே அந்த பொருள் திரும்ப வாங்கப்படுமையானால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை சொர்க்கத்திலே அவரும் நானும் இப்படி இருப்போம் என்று தன்னுடைய நடுவிரலையும் பெருவிரலையும் காட்டி வியாபாரத்தின் நட்பண்பின் உச்சக்கட்டத்தை ரசூலுல்லாஹ் அறிமுகம் செய்திருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அப்பாவி மக்கள் பஜாருக்கு வருவார்கள். அவர்கள் யாராக இருக்கட்டும், மனிதர்கள், அவர்கள் நாட்டு புறங்களிலே இருந்து அவர்கள் நம்மிடத்திலே வருவார்கள். அவர்களோடு நியாயமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும், அநியாயமாக நாம் நடக்கக்கூடாது. அது காலாவதியான பொருட்களை விற்கக்கூடாது, சாவைக்கு உதவாத பொருட்களை அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, தெரியாத உத்தரவாதத்தை அவர்களுக்கு சொல்லக்கூடாது, 2 நாளில் கிழிந்து போகும் கவுனை 2 வருஷம் பாவிக்கும் என்று அவர்களுக்கு நாம் உத்தரவு கொடுக்கக்கூடாது. குறிப்பாக நாம் சூரத்துகளோடு, தொப்பியோடு, தாடியோடு, நல்ல ஜுப்பாக்களோடு இருப்பவர்களை நோக்கி அதிகமான மக்கள் நம்பிக்கையின் பொருட்டு நம்மிடத்திலே வருவார்கள். அவர்களை மோசடி செய்து விடாதீர்கள், அவர்களை அநியாயமாக அவர்களை நஷ்டத்திலே போட்டு விடாதீர்கள். இப்படியாக உணர்வோடு நாம் நடப்போமே ஆனால், இன்ஷா அல்லாஹ், அன்பார்ந்தவர்களே, எப்படி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் இந்த வியாபாரத்தின் ஊடாக உலகின் 4 பாகங்களிலும் இஸ்லாமிய கொடிகளை நட்டு வைத்தார்களோ, இஸ்லாமியத்துடைய பரம்பலை உண்டு பண்ணினார்களோ, இஸ்லாமிய நாடுகளாக ஆகுவதற்கு ஒரு மிக சிறந்த ஒரு உக்தியை வியாபாரத்தின் ஊடாக கையாண்டார்களோ, அதன் ஊடாக உலகத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் சௌஜன்யமும் உண்டாக இருக்கிறது. ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வியாபாரத்தை குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகின்ற, அல்லாஹ் ரசூல் விரும்புகின்ற முறையில் அமைத்துக் கொள்ள நம் எல்லோருக்கும், நம்முடைய சந்ததிகளுக்கும், கயாமத் வரை வரக்கூடிய முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தவறுகளை மன்னிப்பாயாக, நம்முடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக, நம்மை உலகத்திற்கு ஈன்று கொடுத்த நம்முடைய மாதாபிதாக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, கல்வியை கற்றுக் கொடுத்த ஆசான்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. எல்லா வியாபாரங்களிலே ஏதாவது கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏற்படும் போது பொய் பேசி ஏமாற்றம் செய்து நாம் வியாபாரங்கள் செய்திருந்தால் அதை நீ மன்னித்து யா அல்லா, இந்த கனப்பொழுதிலிருந்து இதற்கு பின்னால் வியாபாரத்தை தூய்மையாக செய்து கொண்ட நல்லோர்களின் கூட்டத்திலே நம்மை சேர்த்துக் கொள்வாயாக, ஆக்கிக் கொள்வாயாக, அதற்கான வழிவகைகளை நீ உண்டு பண்ணி தருவாயாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன்.